பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்கும்படியாக இருக்கிறோம். பொதுவாக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்திருந்தாலும் அவரோடு கூட கொண்டிருக்கிற உறவிலும் ஐக்கியத்திலும் அவர் மூலமாக பலப்படுவதிலும் நாம் குறைவுள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். இந்த வேதத்தை நாம் சொல்லப்போனால் மூன்று விதமாகவே பிரிக்கலாம். இந்த வேதத்தை குறித்து நாம் பழைய ஏற்பாடு முழுவதுமே பிதாவானவருடைய செயலை அங்கு நாம் வெளிப்படுத்தும் முகமாக காணப்படுகிற காரியங்கள் முக்கியமாக அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் காரியங்கள் சொல்லப்படாமல் இல்லை. ஆனாலும் பிதாவானவருடைய செயலை முக்கியப்படுத்தி காண்பிக்கிற அந்த காரியத்தை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. காஸ்பல்ஸ் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நடவடிகள், அவர் இந்த உலகத்தில் பிறந்து அவர் செய்த பணிகள் நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ் நடவடிகளிலும் நிருபங்களிலும் நாம் பார்க்க முடியாத காரியம் சொல்லப்போனா அது அப்போஸ் நடவடிகள் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நடவடிகள். அவை அப்போஸ் நடவடிகள் என்பது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை உருவாகுதலிலும் செயல்பட்ட அந்த காரியத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். நிருபங்களில் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக சபையை கட்டினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக கூட சபைகளில பரிசுத்த ஆவியானுடைய செயலை குறித்து நாம் வாசிக்கிறோம். உன்னதமான பலவிதமான உயிர்மீழ்ச்சிகள் சொல்லப்போன இன்றைக்கும் நாம் இருப்பது வேதாகமத்தின் மூன்றாவது பகுதியின் தொடர்ச்சியாக வாழுகிற காலமாகவே இருக்கிறது. இந்த வேதத்தை நாம் மூன்று விதமாக பார்க்கலாம். ஒன்று, பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவினுடைய மகத்துவமான உன்னத செயல். குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் காணப்பட்டாலும் பிரதானமாக அவருடைய செயலை குறித்து வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். சுவிசேஷத்தில் நாம் குமாரனுடைய அந்த நடவடிகள், அவருடைய செயல், அவருடைய பணி, அவர் ரட்சிப்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக செய்து முடித்த சிலுவையினுடைய மகத்துவமான மேன்மை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானுடைய நடவடிகள் என்பது அப்போஸ்தலர் நடவடிகளும் தொடர்ந்து நிருபங்களும் அதற்கு பின்பாக சீர்திருத்த காலங்களும் சரி, நாம் வாழுகிற காலங்களும் சரி, இது பரிசுத்த ஆவியானுடைய நடவடிகள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக சத்தியங்களை அறிந்திருக்கிறோம், அதுல சந்தேகமில்லை. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் கொண்டிருக்கிற உறவிலும் அவருடைய கரத்தினால நாம் உபயோகப்படுத்தப்படுகிறதிலும் நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம் என்பதே நம்முடைய ஊழியத்தை நிர்ணயிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எந்த அளவுக்கு அவருடைய கருவியாக பிரயோகிக்கிறார் என்பதுதான் இன்றைய கேள்வி. நான் அவருடைய கரத்தில் இருக்கும்படியான காரியத்தில் அவர் என்னை உபயோகப்படுத்தக்கூடிய அவிதமான நிலைப்பாடில் நான் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறேனா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய அதி முக்கியமான காரியம். அநேக சமயங்களில் நம்முடைய ஊழியங்களில் நம்முடைய யோசனைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய யோசனைகள் அல்லது பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுகிற காரியங்கள் உள்ளடக்கியதாக இருப்பது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய முழுமையான ஒரு கருவியாக பாத்திரமாக இல்லாத ஒரு வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு செயல்படுகிறதில் நாம் பின்னடை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நீங்க ஆதி அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்றது பரிசுத்த ஆவியானுடைய நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அவருடைய கருவிகளாக உபயோகப்படுத்துகிறதே தான் நம்ம பார்க்கிறேங்க. அவர்தான் அந்த டைரக்ஷன். பிலிப்பு நீ அங்க போய் சேர்ந்துகொள்னு சொல்றார். அதே விதமாக சபையில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊழியர்களை பிரித்து எடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே முழுமையான அதிகாரியாக, திருத்துவத்தின் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கு செயல்பட்ட அந்த காலங்களில வலிமையான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பேதுரு எழும்பி நின்று போதித்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்து தங்கி தாவரித்து செய்கிற பணியினுடைய ஆரம்பமே a great opening, ஒரு பெரிய ஒரு திறப்பை நாம் பார்க்கிறேன். அதுக்கு முன்பாக பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் எழும்பி நின்று போதிக்கிறார்கள். அப்பொழுது இதே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி பிரதான ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடந்தையாக இருந்த இந்த மக்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் அங்கு என்ன சொல்லுகிறார்கள்? அப்போஸ்தலர் விளக்கு அமைத்திருப்போம். தேவ ஆவியானவர் செயல்பட்ட பொழுது இந்த ஜனங்கள் அவிதமாக எழும்பி நின்று இங்கு சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அற்பமாக எண்ணப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அதிமுக்கியமான நபர்களாய் மாறி போனார்கள். அப்போஸ்தலர் 2:37 நம்ம வாசிக்கிறோம், பேதுரு எழும்பி நின்று தைரியமாய் ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறார். இவ்விதமாக தேவனுடைய அவருடைய பிரசங்கம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, தேவனுடைய வசனத்தை தான் எடுத்து பேசுகிறார். அப்ப அவர் தைரியமா பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா 36 வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே. இந்த இடத்தில் அவர் பயந்து ஒளிந்து கொண்ட, நீங்க சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனா இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். நிச்சயமாய் அறிய கடவர்கள். இது 37 வாசிக்கிறோம், இதை கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? த குரோனிங், அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அதே கடுமையான கல்லான இருதயத்தோடு தெய்வ குமாரனை சிலுவையில் அறையப்படத்தக்கதான அளவில் காணப்பட்ட இந்த மக்கள் இந்த இடத்துல இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ நாங்கள் செய்தது தவறு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு தெளிவா பேசுறாருங்க. 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, ரிப்பன்ட், பாவத்துக்கு மனந்த பவுல் இந்த இடத்துல பேதர் என்ன சும்மா பரவாயில்ல நீங்க பண்ணிட்டீங்க இப்பாவது மாறிக்குங்க என்ன சொல்ல மனந்திரும்ப ரிப்பன்ட். ஆகவே அங்க சொல்றாரு இவ்விதமாக 40 அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னால் அதை வாசிக்கிற இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க என்று புத்தி சொல்லான். பாருங்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தரித்த பொழுது தேவனுடைய வல்லமையை அந்த இடத்தில் அவர்கள் காண முடிந்தது. 41 வாசிப்போம். 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் அந்த நாளில தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் அநேக மக்கள் பாருங்க சுவிசேஷமானது அந்த இடத்திலிருந்து பரவுகிறது. அந்த நாளில அந்த இடத்துல தேவன் வல்லமையாய் செயல்பட்டு ஆதி திருச்சபைகள் உருவாகும்படியான பெரிய ஒரு திறப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். திரள் கூட்டமான மக்கள் அந்த நாட்களில் இருக்கிறார்கள். பல பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இந்த 2:9-10 வாசிப்போம். 10:11 பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபதோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பெருகியா பம்பிலியா எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருந்தவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கு அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய பெரிய ஒரு கூட்டம் ரோமாபுரியில் இருக்கிற மக்கள் ரோம திருச்சபை உருவாகும்படியாக. இது பரிசுத்த ஆவியானுடைய செயல். வல்லமையாய் தேவன் அந்த நாளில செயல்படுகிற செயல்பாடை நம்ம பார்க்கிறோங்க. ஆகவே அன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அங்கு தேவன் தாமே அங்கு 3000 பேரை சேர்த்துக் கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அதே விதமாக அடுத்த 3 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவன் அவ்விதமாக இந்த பேதுருவையும் யோவானையும் உபயோகப்படுத்தும்படியான காரியத்தில் தைரியமாய் அவருடைய வசனத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்க அந்த சப்பானியை கர்த்தர் எழுப்புகிறார். பேதுருவும் யோவானும் அங்கே அவன்தாமே அங்கு அவர்களை பற்றி கொண்டிருக்கிறான். பேதுரு எழும்பி நின்று 12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். கொலையாளிகளாக ஒவ்வொருத்தர் நிறுத்துறாருங்க. அவரை தேவன் மறுத்தெழுந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசித்தன அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை விளப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாரையும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கரசு எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். ரிப்பன், மனந்திரும்பி குணப்படு. அந்த இடத்துல அவிதமாய் சொல்லும்படியான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தைரியமாய் அவிதமாக பேசும்படியான காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். தேவன் தாமே இவ்விதமாக அந்த இடத்துல வல்லமையாய் கிரியை செய்கிறதை பார்க்கிறங்க. தொடர்ந்து அவர் பேசுகிறார். அவருடைய வசனம் தாங்க, வேற ஒண்ணுமே அவர் பிரசங்கம் பண்ணல. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கரசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கரசியை உங்களுக்காக உங்கள் சோரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் ஏதாவதுபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளை ஆகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். அவர்கள் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தெழுந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. தேவ ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து வசனங்களை அங்கே போதிக்கிறதை பார்க்கிறங்க. இங்க நம்ம பார்க்கிறோம் விதமாக மறுநாளில் 5வது வசனத்தில் ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனுமாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து filling of the Holy Spirit அவர்களை நோக்கி, ஜனங்களின் ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் சொல்றாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுளாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும் இல்லை என்றான். என்ன ஒரு அப்ப பாருங்க, 13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமில்லவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த வேதம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானுடைய நடவடிதான். இது சீர்திருத்தமும் பரிசுத்த ஆவியான் நடவடிகள் தான். இன்றைக்கும் நம்முடைய ஊழியங்களில காணப்படுகிறது பரிசுத்த ஆவியின் நடவடிக்கைகள் தான். ஆனால் அப்போஸ்தலர்களை அவிதமாக உபயோகப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்மை உபயோகப்படுத்தவில்லை? ஏன் அவருடைய கரங்களில் இருக்கிறவர்களாக நாம் காணப்படவில்லை? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை போயிடுச்சா? பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்துல இந்த நாட்களில வல்லமையற்றவராய் காணப்படுகிறாரா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அதே பரிசுத்த ஆவியானவர் அதே விதமாக செயல்படவில்லை? காரணம் என்ன? அவருடைய கரத்தில் நான் உபயோகப்படுத்தக்கூடிய கருவியாக நான் வாழ்கிறேனா? ஏன் என்னுடைய ஊழியத்தில் பலன் இல்லை? ஏன் ஆத்துமாக்கள் அவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்கள் வந்து கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசினார் என்று சொல்லக்கூடிய காரியங்களை ஏன் நாம கேட்க முடிவதில்லை? ஏன் ஆத்துமாக்கள் பாவத்தை குறித்து உணர்த்தப்படுவதில்லை? ஏன் சபைகளில உண்மையான மனமாற்றத்தை பார்க்க முடிவதில்லை? ஏன் நம்ம அரைத்த மாவி அரைத்துக் கொண்டு அதே நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையற்று போன ஒரு காலமாயுது, அல்லது நான் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம் என்ன? எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள தொடர்பில் நான் இவ்விதமாய் வாழுகிறேன். பரிசுத்த ஆவியானவரை மூன்று விதங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பில் நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயலை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிற பல காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதை நம்ம சொல்ல போனா அது வந்து தீர முடியாதது. போஸ் நடவடிக்கைகளில பரிசுத்த ஆவியனுடைய நடவடிக்கைகள் பார்க்கிறோம். சீர்திருத்தவாதிகளில அல்லது அதற்கு பின்பு தொடர்ச்சியான காலங்களில உயிர் மீட்சியின் காலங்களில அதே பரிசுத்த ஆவியானவர் தாமே செயல்பட்டார். இன்றைக்கு அவருடைய வல்லமை அற்று போகவில்லை. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்கிற விதமாக செய்த பிரசங்கங்களை அவர்கள் வேறொன்றுமில்லை, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார்கள். ஆகவே ஒன்று, நம்முடைய ஊழியங்களில நாம் பலனை பார்க்க முடியவில்லை என்றால், ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு அற்று போயிற்று, குறைந்து போயிற்று, அல்லது பரிசுத்த ஆவியின் கரத்தினால உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாக நான் இல்லை, அவருடைய கரத்தில் நான் அவர் என்னை விரும்புகிறவனம் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாக நான் இல்லை. நிச்சயமாக முதல் காரியத்தை நம்ம மறுதளிக்க முடியாது, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. ஆனா இரண்டாவது காரியத்தை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவரை மூன்று விதங்களில் பாதிக்க முடியும். எவ்விதமாக பாதிக்க முடியும்? முதலாவது, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கக்கூடும். அப்போஸ்தலர்கள் ஏழாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஏழாவது அதிகாரத்தில் ஸ்தேவான் இங்கு சொல்லும்படியான வேளையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மூன்று நிலைகளை குறித்து நான் அதிகமாக விரிவாக போறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை, பரிசுத்த ஆவியானவரை நான் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையில், முதலாவது காரியமாக அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் 51வது வசனத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். You resist the dealings of the Holy Spirit in your soul. உன்னுடைய ஆத்துமாவில் அவர் இடைப்படும்படியாக, உன்னை உருவாக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய கரத்தின் கருவியாக உன்னை உபயோகப்படுத்தும்படியாக விரும்புகிற வேளையில் நீ அதற்கு இணங்கி கொடுக்காத பொழுது நீ எதிர்த்து நிற்கிற ஒரு நபராகவே காணப்படுகிறாய். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவரை நாம் எவ்விதமாக அங்கு பாதிப்புக்குள்ளாக ஏற்படுத்த முடியும்? ஒன்னு தெசலோனிக்கேயர் 5:19 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5:19 பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக நான் பாதிப்புக்கு உட்படுத்த வாய்ப்பு உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:19 அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியை அவித்து போடாதீருங்க. டோன்ட் குவெஞ்ச். சும்மா புகை வர்ற மாதிரி அப்படியே இருக்குது. அனைத்து ஒரு நெருப்பு இருக்குன்னா அங்கே தண்ணி எடுத்து அங்கே தெளித்து விடுவீர்கள், அது அப்படியே புகை மட்டும் வந்துகிட்டே இருக்கும். We are like vapors, புகைய போல காணப்படுகிறோம், ஆனா அங்க நெருப்பு உள்ள இல்ல. புகை வருது ஆனா நெருப்பு இல்ல. மூன்றாவதாக, நாம் இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவரை பாதிக்க முடியும். எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். எபேசியர் 4:30 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். டோன்ட் கிரீவ் ஹிம். அவர் உன்னை பார்த்து வேதனைப்படுத்தும்படியாக, ஐயோ இந்த மகன் இந்த விதமாக காணப்படுகிறான் என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு காணப்படுகிற நிலையில என்னுடைய வாழ்க்கையில காணப்படுமானால் அது எவ்வளவு வருத்தமான காரியம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கை விதமான மூன்று காரியங்களுக்கு உட்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது அவருடைய கருவியில அவருடைய கரத்தில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாய் காணப்படலாம். இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் ஒரு காலம் பரிசுத்த ஆவியின் கரத்தில உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்க முடியாது. தேவ ஆவியானவர் செயல்பட மாட்டார். நம்முடைய ஊழியர்களில் பலனை பார்க்க முடியாது. ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஊழியர்களில் உண்மையான பலனை நாம் பார்க்க முடியாது. அமையாலே தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நின்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கிறீர்கள்? என்ன செய்ய முடியும் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில இவ்விதமாக நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையில அவருக்கு புறம்பாக நாம் என்ன செய்ய முடியும்? இதே எபேசியர் 4:10 நம்ம எப்படி இதை பாதிக்க முடியும் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியம். நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பேசும் பொழுது, இருதயத்தை நாம் செம்மைப்படுத்தும் பொழுது, நிச்சயமாக சொல்றேன், இந்த ஊழியங்களில நாம் ஆண்டவருடைய கரத்தின் கிரியை அல்லது நம்மை அவர் உபயோகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியருக்கு இந்த நிருபத்தில் இந்த இடத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியத்தை டோன்ட் கிரீவ் என்றாருங்க. அப்படின்னா ரொம்ப ஆழமான விதத்துல அந்த துக்கம் என்பது அவருக்குள்ளாக மிக ஆழமாய் பாதிக்கிறது. மிக ஆழமாக அவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. மிக ஆழமாக அவருடைய காரியமானது காணப்படுகிறது. எதனால அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம்? எதனால நம்ம அவரை துக்கப்படுத்த முடியும்? இந்த மூன்று விதங்களில ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பின் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இது மிக முக்கியமான காரியம். ரொம்ப அதிகமாக நாம் போக முடியாது. 22 வாசிக்கிறேன். எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடைக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் எங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 25 சொல்றார், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால், ஒருவருக்கொருவர் அவயமாக இருக்கிறபடியால், பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இதுல ஒளிவு மறைவு ஒரு அவயவமாக இருக்கிற நேரத்தில் பல காரியங்கள், ஒருவேளை வேறுபட்ட கருத்துகள், வேறுபட்ட நிலைகள் இருக்குமானால், பொய்யை களைந்து மெய்யை, அது பின்னால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன பொய்யை களையிறது, என்ன மெய்யை பேச கடவுங்கிறது, என்ன நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பலவிதமான கருத்து வேறுபாடு உணர்வுகள் பல காரியங்களில் பாதிப்பு ஏற்படலாம், இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை பாவத்துக்கு எதுவாக பிரயோகித்து விட்டுடாத. பரிசுத்த ஆவியானவர் உன்னை உபயோகப்படுத்த முடியாது. பிசாசுக்கு இடம் கூடாமலும் வேதம் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக இருக்கும்படியான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ படுக்கைக்கு போறதுக்கு முன்பாக அதனை செட்டில் பண்ண ஆயத்தமா இருக்கிறையா? அடுத்த நாள் அதே காரியத்தை கொண்டு போற பார்க்கிறையா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி உபயோகப்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இஸ் கிரீவ்ட், அதிகமாய் துக்கப்படுகிறார், அதிகமாய் வேதனைப்படுறாரு. இதுதான் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் இந்த வசனத்தோடு நம்ம முன்ன பின்ன இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கணுங்க. உடைய இருதயத்தில் அவ்விதமான காரியங்கள் இருக்குமானால் நம்ம எத்தனையோ திட்டங்கள் இதெல்லாங்க, நம்ம எவ்வளோ செய்திகளை ஆயத்தப்படுத்தலாம், பிரசங்கம் பண்ணலாம், எத்தனையோ காரியம் செய்யலாம். பரிசுத்த ஆவியானவர் செயல்படவில்லை என்றால் உடைய ஊழியம் அத்தனையும் வேணுங்க. இட்ஸ் எ வேஸ்டேஜ் ஆஃப் டைம், வேஸ்டேஜ் ஆஃப் டைம் நான் சொல்றேங்க. இட்ஸ் எ வேஸ்ட், யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், உடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிற, மற்றவங்க நேரத்தையும் நம்ம வீணடிச்சிட்டு இருக்கிறோம். We commit sin in the pulpit. பிரசங்க பீடத்தில் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இவ்விதமான காரியங்கள் இருக்குமானால் மேன்மை பாராட்ட வழி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம என்னதான் குதிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. பலிபீடத்தண்டை நாம் போகும்பொழுது எப்படி போறோம்? பிரசங்க பீடமும் பலிபீடமும் ஒன்றுதாங்க. நான் எப்படி போறேன்? உடைந்த இருதயத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு நான் என்னை சரிபடுத்தி நான் போக ஆயத்தம் இல்லைன்னா நான் பிரசங்க பீடத்தில் பாவம் செய்யறேங்க. பாவம் செய்யறேன், ஐ கமிட் சின். என்னுடைய இருதயத்தை நான் சரிபடுத்தாம பிரசங்க பீடத்தில் நின்னுனா நான் பாவம் செய்யறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இது நான் யாருக்கு எதிராக செய்யல, தேவனுக்கு எதிராக நான் செய்யறேன். ஆகவே வேதம் சொல்ல 27 பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள், அவனுக்கு நீ இடம் கூடாத, ஜாக்கிரதையாயிரு, அவன் எங்கே விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், எந்த விதத்தில் எந்த இடத்துல அவன் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தினா இருக்கிறான். அவனுக்கு இரையாயிராத, பரிசுத்த ஆவியின் கரத்தினால பிரயோகிக்கப்பட வேண்டிய கருவியாக நீ பிசாசன் கரத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற கருவியாய் போக மாட்டாய் என்ற நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. யோசனை பண்ணி பார்ப்போம். பரிசுத்த ஆவியின் கரத்தினால உபயோகப்படுத்த விட வேண்டிய பாத்திரம் இன்னைக்கு பிசாசு நம்மை கருவியை உபயோகப்படுத்தப்படும்படியான ஒரு கருவியாக நாம் காணப்படுவோம். ஆனால் நமக்கு ஐயோ பிரசங்க பீடத்தில் அவன் என்னை வெகு சீக்கிரமாக கருவியை உபயோகப்படுத்தப்பட முடியும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை தான் உபயோகப்படுத்துறோம்னு சொல்லலாம். நான் நேர்த்தியாய் பிரசங்கித்த ஆயத்தப்படுத்தின பிரசங்கத்தை தான் செய்யறேன்னு சொல்லலாம். பல விதங்களில நம்முடைய வாழ்க்கையில அவிதமாக நம்முடைய காரியங்களை நாம் தாமே நியாயப்படுத்தலாம். ஆனா யார் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பது? பரிசுத்த ஆவியானவர் கையில நீ அவருடைய கரத்தினால் உபயோகப்படுத்தப்படாத பாத்திரமாக இருந்தால், இல்லாமல் இருந்தால் வேறொரு மார்க்கம் இல்லை. நோ அதர் ஆல்டர்னேட் பட் யூ வில் பி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி டெவில். அவன் கையில நீ உபயோகப்படுத்தப்படாத கருவியாக இருப்பாயானால் அவனுடைய கையில தான் நம்ம உபயோகப்படுத்தப்படுத்திக் கொண்டிருப்போம் நம்மை அறியாதபடிக்கு. ஆகவேதான் வேதம் சொல்லுது, அவனுக்கு இடம் கொடுத்துடாத, ஜாக்கிரதையா இரு. உன்னுடைய கோபம், உன்னுடைய எரிச்சல் எதுவாக இருந்தாலும் சரி, பின்னால ஒரு பட்டியலையும் பார்க்கிறோம், இதெல்லாம் உனக்குள்ளாக இருக்குமானால் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக எரிச்சல் தனிய கடவுது. அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக எரிச்சல் தனிஞ்சிடணும்ப்பா, இல்லைன்னா அவன் கையில போய் நீ மாட்டிக்குவேன். ஒன்னா இதை நீ செய்ய, இல்லைன்னா அவன் கையில போய் மாட்டிக்க. எது உனக்கு வேணும்? அம்மையால நம்ம பயப்பட வேண்டிய, இந்த தேவாதி தேவன் அவருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரம். ஆகவேதான் அடுத்தது சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத. அவனுக்கு எந்தெந்த விதங்களெல்லாம் நீ இடம் கொடுத்துற முடியும் என்பதை குறித்து ஒரு பட்டியலை நம்ம பார்க்கிறோம். பிசாசு விழிப்பாக இருக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. எவனை விழுங்கலாம், என்னை எப்படி விழுங்கலாம், உன்னை எப்படி விழுங்கலாம்? அவன் வேதம் பொய்யில்லைங்க. வேதத்தை நாம் அலட்சியமாக எடுத்து விட முடியாது. ஆகவே அவன் எப்பவுமே 24/7 ஏதாவது ஒரு இடத்துல உன்னை என்னை விழுங்கிறதுக்கு தான் பார்த்துட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் டைம் இருக்குமா? அவனுக்கு கிடையவே கிடையாதுங்க. அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுறார், வருத்தப்படுகிறார். ஆகவேதான் அந்த 28 ஒன்று சொல்லுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உனக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் நேர்மையான விதத்தில் உன்னுடைய பணியினை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. நோ ஷார்ட்கட்ஸ் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில குறுகலான வழி இல்லைங்க பிரதர்ஸ். நம்முடைய வாழ்க்கையை நம்ம அதிகமா யோசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான விதத்துல இதை குறித்த காரியம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஏன்னா அவனுடைய கையில விழுகிறது மிக மிக பயங்கரம். 29 தொடர்ந்து பேசுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் என்றாகும்படி பேசுங்கள். ஒருவேளை நீ பேசுன்னு சொன்னா, இந்த இடத்துல கெட்ட வார்த்தை என்று சொல்லுகிற நேரத்தில் ஏதோ ரொம்ப அசிங்கமான வார்த்தை என்பது மாத்திரம் அல்ல, ஆங்கிலத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுனா, Let him that stole steal. இங்கே இவ்விதமா சொல்லப்படுது, Let no corrupt communication. Corruption, அதாவது கரப்ட் பண்றது எதுவா இருந்தாலும் சரி, மற்றவருடைய நாம பெயரை கரப்ட் பண்றதாலும் சரி, அல்லது ஆண்டுடைய ஊழியத்துக்குரிய காரியத்தை நீ கரப்ட் பண்ணாலும் சரி, கரப்ட் கம்யூனிகேஷன். பிசாஸ் எப்படியெல்லாம் உள்ள வர முடியும் பாத்தீங்களா? கரப்ட் கம்யூனிகேஷன். நம்ம உடனே கெட்ட வார்த்தைன்னு சொல்லும் பொழுது நம்ம வேற மாதிரி நினைக்கிறோம் இல்லைங்க. எனி திங் விச் கரப்ட் காட்ஸ் காஸ், ஆண்டுடைய காரியத்தை அங்கே தீட்டுப்படுத்த, குறைவுபடுத்த, மட்டுப்படுத்த, பாதிக்கப்பட சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் உன் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. சாக்கிரத. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஒருவேளை நீ பேசுனா இந்த மாதிரி பேசு, இல்லைன்னா பேசாம இருக்கிறது நல்லது, அமைதியாக இருக்கிறது நல்லது. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துவோமானால் அமையாளர் என்னுடைய வாழ்க்கையில நமக்கு ஊழியத்தில் என்ன நம்பிக்கை இருக்குங்க? அவர் கிரியை செய்யாம போனா, அவர் உன்னை கருவியா உபயோகப்படுத்த கூடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்கள் காணப்படுமானால் இவ்விதமாக அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்ல 30வது வசனத்துல நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற நீயே நீ மீட்கப்படும்படியான நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு நபராக இருக்கிற அவரையே நீ துக்கப்படுத்த துணிவாயானால் பெரிதர் நம்பிக்கை இல்லையே பிரதர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்த ஆவியினால் உபயோகப்படுத்தப்படாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மைங்க. நம்முடைய ஊழியங்களில் பரிசுத்த ஆவியனுடைய கண்ணினமில் இல்லை, உடைய ஊழியங்களில் தேவ ஆவியனுடைய அனுக்கிரத்தை பார்க்க முடியவில்லை. காரணம் இதான காரியங்கள் நம்மில் காணப்படுகிறது. இப்ப நம்மை மீட்கும்படியாக வைத்திருக்கிற நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஒன்றாகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் ஆழமாய் துக்கப்படுகிற காரியங்களில் இருக்குமானால் மனம் திரும்பும். ஆண்டவரே மன்னியும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய கரத்துல நான் இல்லையே, ஐயோ உம்முடைய கரத்துல இல்லைன்னா யார் கரத்துல இருக்கிறேன்? ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாய் நான் காணப்படுவேன். ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு? 31ல சொல்றார், சகல விதமான கசப்பு நம்முடைய இதயத்தில் கசப்பு, பிட்டர்னஸ். பவுல் தான் சொல்றார், பிட்டர்னஸ் வந்து வேர் முதலாக எடுக்கப்பட வேண்டிய காரியம். உடைய வாழ்க்கையில் யாருக்கு எதிராக ஒரு ஊழியக்காரனுக்கு பிட்டர்னஸ்ங்கிறது, இது வந்து மேலோட்டமான ஒரு பாவம் அல்ல, டீப்லி சீட்டட் சென். மனைவியை கசந்து கொள்ளாதிருங்கள், ஏன்னா உறவுகளில் பாதிப்பு. வேர் முதல எடுக்கப்பட வேண்டிய காரியம். என் இருதயத்தில் கசப்புங்கிற ஒரு காரியம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவரை உபயோகப்படுத்த மாட்டார். பிட்டர்னஸ் பிரதர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஐயோ நம்முடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் நாம கலைந்து போட்டு லெட் ஆல் பிட்டர்னஸ் சொல்றாரு. சகல விதமான கசப்பு, ஒரு ஊழியக்காரனை குறித்த கசப்பு ஒன்னு, ஒரு சகோதரனை குறித்த கசப்பு, மற்றவர்களை குறித்த ஆல் பிட்டர்னஸ் அப்படின்னா எல்லா விதமான கசப்பு உன்னில் இருக்குமானால், என்னில் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து வேதனைப்படுறாருங்க, வேதனைப்படுறார். நம்முடைய வாழ்க்கையில ஒன்னு விதமான சத்தியத்தை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்னு நான் என்னை சரிபடுத்திக் கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிற தாழ்மைப்படுதல் மிக மிக தேவை, அவசியம். இல்ல நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்று நம்ம என்ன சாதிக்க முடியும் நம்ம நினைக்கிறேங்க? ஐயோ நம்முடைய மீட்புக்கே முத்திரையா இருக்கிற அவரை துக்கப்படுத்துவோமானால் அதை குறித்து நம்ம என்ன பேச முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அவரை துக்கப்படுத்தி, அதாவது துக்கப்படுத்தி ஆழமான விதத்தில் அவரை காயப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். கிரீவ் அப்படின்னா அவரையே நம்ம காயப்படுத்துகிறோம் அர்த்தம். சகல விதமான கசப்பு நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்கள் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். ஒன்னு நான் ஆண்டவருடைய கரத்துல, அவருடைய பரிசுத்த ஆவியின் கரத்துல நான் இருக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நான் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியது அவசியம். இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நின்று நான் செயல்பட நாம் துணிகரம் கொண்டிருவோம் என்றுதான் மிக பயங்கரமான ஒரு காரியம். கோபமும் நிறைய சமயங்களில் கோபம் நம்ம பலவீனம் நினைக்கிறேங்க. அந்த இடத்துல அடுத்தது அந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தை பேசுறாரு. மூர்க்கம், ராத், மூர்க்கத்தை வந்து ஆண்டவருடைய கோபத்தோடு இணைத்து த ராக், ராத் ஆஃப் காட்னு சொல்லப்படும். ஆங்கிலத்தில் த ராத், அதாவது த இன்டென்சிட்டி, அதாவது அந்த கோப உணர்வை உன்னுடைய வாழ்க்கையில நீ தொடர்ந்து உன்னுடைய இருதயத்தில் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிற உச்சக்கட்டமான ஒரு பாவத்தின் தன்மை தாங்க அது. பாவத்தின் தன்மை இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கா? கிளாமர், அடுத்தது கூக்குரல். கூக்குரல்னா என்னன்னா, கிளாமர்னா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய காரியம் சரி என்பதாக ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட். ஒருவரும் என்னுடைய வாழ்க்கையில நான் திருத்தப்படக்கூடாத நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் செய்வது சரி என்று நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து செயல்படுவோமானால் நான் தான் சரி, நான் தான் சரி, மற்ற எல்லாரும் தப்புன்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுவேனானால் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. தூஷணமும், தூஷணம்னு என்ன சொன்னா ஈவில் ஸ்பீக்கிங், நான் பேசுறது வந்து ஒரு எடிஃபையிங்கா இருக்குமா, அது ஈவில், நான் பொல்லாப்ப, அதுவே பொல்லாப்பு. அது நீ உன்னுடைய வாயினால அதை வெளிப்படுத்தும்படியாக பேசுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. தூஷணம், ஈவில் ஸ்பீக்கிங், பிரதேசனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வெளியே தெரியாதுங்க. நம்ம பெரிய ஒரு விபச்சாரம் பண்றதுல, வேசித்தனம் பண்றதுல, குடிக்கிறதுல, ஆனா இதெல்லாம் அங்க உள்ள இருக்க, இதெல்லாம் உள்ள இருக்க, வெளியே தெரியாது இந்த பாவம் எல்லாம், ஆனா இதெல்லாம் உள்ள இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்று இன்றைய வாழ்க்கையில நான் எவ்விதமாக எதிர்பார்க்க முடியும்? இது ரொம்ப மோசமான காரியங்க. தேவனே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துக்கப்படுவாரானால் மிக பயங்கரமான ஒரு காரியம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்ன்றாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும், பி கைண்ட் டு ஒன் அனதர், மன உருக்கமாயும், டெண்டர் ஹார்ட்டட். ஒருவேளை ஒரு சகோதரன் தவறாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில எந்த விதத்தில் எப்படி நடந்ததுன்னு தெரியாம நான் ஒரு வெறுப்புக்கு உள்ளானவனாக வெறுப்பை வெளிப்படுத்தினாய் காணப்படுவேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன உருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Even as God for Christ's sake hath unforgiving spirit. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக பிரதர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லைங்க, நம்ம ஒருவேளை எப்படி வாழ்வோமா, நம்முடைய ஊழிய கடைசி வரைக்குமே எப்படியே செஞ்சு நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளோதாங்க. ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம், இத்தனை வருஷமா ஊழிய செஞ்சு, அவ்வளோதான். வேதம் சொல்லுது இவ்விதமாக, நீங்கள் என்ன இந்த இடத்துல தெளிவா சொல்ல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை. அப்ப கிறிஸ்துவ ஒரு குணம் என்ன, என்ன தயவாய், ஒரு சூழ்நிலை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழுகிற ஒரு காரியமாய். அது இல்லைன்னா உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய கருவியாக நீங்க இருக்க மாட்டீங்க. நிச்சயமா நான் சொல்றேன் பிரதர்ஸ், உங்க வாழ்க்கையில நீங்க ஊழியம் செய்யறது வருடங்கள் இத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்னு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவில் நீங்கள் அந்த பேரை சொல்லிட்டு போகலாம். அவ்வளோதான். ஊழியத்தின் பலன் என்ன? நான் நேற்று இருந்த கூட ஒன்று தான் யோசனை, என்னென்னா ரெண்டு காரியம். பரிசுத்த ஆவியானுடைய கிருபை, இன்னொன்று கண்ணீரோடு இது அள்ளித்துவம் இதையே சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியானுடைய நடவடிக்கைகள் தான் இது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் அல்ல, நிருபங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் நடவடிக்கைகள், ரிஃபார்மர்ஸ் பரிசுத்த ஆவியின் நடவடிக்கைகள். இன்றைக்கு நம்ம வாழுகிறது பரிசுத்த ஆவியின் நடவடிக்கைகள். வேதம் தெளிவாக சொல்லுகிற உண்மையை அறிந்திருக்கிறோம். வேதமானது இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் அவயமாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள், ஒருவேளை என்னுடைய கால் என்னுடைய கை அங்கே பாதிக்க அதற்குரிய விதத்தில் இன்னொரு அவயமானது செயல்படத்தக்கதான ஒரு மனநிலையில் வாழவில்லை என்றால் அது அவயமாக இருக்க முடியாது. ஒருவேளை யோவான் எழுதுகிறவன் நமக்கு பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், நம்முடையவர்களாக இராதபடியினால் பிரிந்து போனார்கள். உண்மையா சொல்றேன், நீ அவயமா இருந்தா பிரிந்து போக மாட்டே. நீ நம்முடைய என்னுடையவர்களாம் நம்முடையவர்களாம் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி உன்னை உபயோகப்படுத்த வேண்டுமானால் ஒன்று நீ அறிந்து கொள், உன்னுடைய எந்த ஒரு வேதம் சொன்னால் கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த ஒரு துர்க்குணத்தையும் அடுத்த நாளுக்கு உன்னுடைய இருதயத்தில் நீ அடகாத்து கொண்டு போவாயானால். ஆகவேதான் வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்துகிறாய், கிரீவிங், வேதனைப்படுத்துகிற. அவர் உன்னை உபயோகப்படுத்த மாட்டார், ஆனால் அதுக்கு பல பிசாசு உன்னை உபயோகப்படுத்த ஆரம்பித்து. அதுதான் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தி வாழும் பொழுது அடுத்தது நீ இருக்கிற இடம் எங்கன்னா அவன் கையில் தான் நம்ம இருக்க முடியும். இடைப்பட்ட இடமே இல்லைங்க, அவன் கையில் தான் நம்ம இருப்போம், அவன் கையில் தான் நம்ம காணப்படுவோம். அது மிக பிசாசின் கையில் விழுகிறது பயங்கரம். தேவனுடைய கரத்தில் விழுகிறது எவ்வளவு பயங்கரமோ அவ்வளவு பயங்கரம். அவை நேர்மையாய் வாழு. நம்ம சொன்னோம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஈவில் கம்யூனிகேஷன், நான் பேசுறது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? இராதா, நீ பாட்டுக்கு நினைச்சபடி பேசுறது என்ன? ஆங்கிலத்தில் ஈவில் கம்யூனிகேஷன். மீட்க, அதனாலதான் மீட்கப்படும் நாளுக்கென்று சொல்லப்போனா பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ கொண்டிருக்கிற உறவின் நிலைப்பாடு உன்னுடைய மீட்கப்படுதலையே சார்ந்திருக்கிறது. Will you be redeemed or not? பரிசுத்த ஆவியானவரை சேவன் சொன்னார், எதிர்த்து நிற்காதீங்க. Quenching brothers, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் சிலதெல்லாம் நான் கேட்கும்போது என் இருதயம் அப்படியே உடைந்து போகிறது உண்டு. இந்த ஒரு இது என்ன? அப்ப நான் ஒன்று தெரிந்துக்கலாம், ஒரு ஊழியக்காரன் நீ உண்மையாலுமே பரிசுத்த ஆவி உன் வாழ்க்கையில் உன்னுடைய ஊழியத்தில் உபயோகப்படுத்தப்பட வேண்டுமானால் அவரோடு கொண்டிருக்கிற தொடர்பை நீ ஜாக்கிரதையோடு விழிப்போடும் எச்சரிப்பையோடும் காத்துக்கொள்வது அவசியம். அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் சீர்திருத்தவாதிகளும் அவருடைய கரத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். நாம் பார்த்தோம் எப்படி அப்போஸ்தல இடபடிகளில் அப்போஸ்தலர்கள் எவ்விதமாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியின் கரத்தினால் உபயோகப்படுத்தப்பட்ட பொழுது எப்படி உயிர்மீட்சி, 3000 ஜனங்கள், 5000 ஜனங்கள். இவ்வளவு நாள ஊழியம் செய்யறோம், ஏங்க ஆவியானவர் அங்கே செயல்பட முடியாத ஒரு காலத்துல போயிட்டோமா? அவளை யார் முன் குறிக்கப்பட அவளை வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, மீட்கப்படுவாங்க. இதே வசனத்தை சொல்லிட்டு நம்ம இன்னொரு பக்கத்தை மறைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறோமா? என்னை நான் ஆராய்ந்து பார்க்க ஆயத்தமா இல்லையா? அவன் வேதம் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத சகல விதமான, எபேசியர் 4:30, சகல விதமான கசப்பு, பிட்டர்னஸ் பாருங்க, உன் இருதயத்துல கசப்புன்னு ஒண்ணு இருந்தா யூ ஆர் டிஃபைல்ட். நீ ஒரு மாறா, நீ ஒரு மாறா. உன்னை குடிக்க உகந்த ஒரு தண்ணியா நீ இல்லை. நீ ஊழியம் செய்யவே தகுதி இல்லை. யூ ஆர் பிட்டர். நீ ஊழியம் செய்யவே தகுதி இல்லை. கசந்த மாறா. நான் உண்மையா சொல்றேங்க, உன் வாழ்க்கையில மட்டும் கசப்பான உணர்வுகளை நீ உன் இருதயத்தில் அனுமதித்திருப்பாயானால் நீ ஒரு கசந்த மாறாதான் தெரிஞ்சுக்குங்க. நீ ஒரு கசந்த மாறா. எப்படிங்க வந்து குடிப்பாங்க? அந்த தண்ணீரை யாரு வந்து பருக முடியும்? நானாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கசந்த மாறாவை போல இருப்போமானால், ஆகவே தான் வேதம் சொல்லுது எபேசியர் 4:31, சகல விதமான கசப்பும் கோபமும் ஆங்கர் மூர்க்கம் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ராத் கூக்குரல். நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக கூக்குரல் அப்படின்னு சொன்னா ஈவில் ஸ்பீக்கிங், கிளாமர் கிளாமர், அதாவது மற்றவருடைய பெயரை கெடுக்கும்படியான காரியங்கள், தூஷணம், ஈவில் ஸ்பீக்கிங், வேற்ற எந்த துர்க்குணமும். பிரதர்ஸ், ஒன்னே ஒண்ணு, நீங்களும் நானும் பரிசுத்தமான பாத்திரமா இருக்க வேண்டுமானால், இன்னொன்னு அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட், என்னால மன்னிக்கவே முடியாது. கிறிஸ்து ஒருவேளை அப்படி சொல்லி இருப்பாரானா, நீங்களும் நானும் நரகத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருப்போம், வேற வழியே இல்லைங்க. கிறிஸ்து அப்படி சொல்லிடுவாரானால், ஆகவே தான் வேதம் சொல்லுது ஒருவருக்கொருவர் தயவாயும் கைண்ட், மன உருக்கமாயும். ஒருவேளை ஐயோ ஏன் இந்த சகோதரனுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த சூழ்நிலை இப்படி காரியம், நம்ம எப்படி அப்ரோச் பண்றோங்கிறது முக்கியங்க. சரி, இப்படித்தான் இந்த சகோதரன், இப்படித்தான் இது, இப்படித்தான் நடக்கும். ஆனா வேதம் சொல்லுது நீ அப்படி செயல்படுவாய், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற, அவர் உன்னை கருவியாக உபயோகப்படுத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யலனா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். நீ ஆலச்சப்ப ஆத்துமாக்களை சேர்க்க மாட்டீங்க. உண்மை அதுதாங்க. நான் உண்மையா சொல்றேன், உங்களுடைய ஊழியங்களில நம்ம என்ன பலனை நம்ம பார்க்கிறோம், யோசனை பண்ணி பாருங்க. ஏன் ஆண்டுடைய வல்லமை அற்று போயிருச்சா? உண்மையா நான் சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த, எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒன்று தேவை, எனக்கும் தேவ ஆவியானவருக்கும் இடையில் இருக்கிற உறவு. அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், அவரை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். கிரீவிங்னா ஆழமாய் அவருடைய இருதயத்தை நீ கத்தி எடுத்து குத்துற. கிரீவிங்னா இஸ் எ டீப்லி ஹர்ட்னு அர்த்தம், டீப்லி ஹர்ட். அப்படின்னா நீ ஆழமா பரிசுத்த ஆவியானோட இருதயத்தை கத்தி எடுத்து நீ குத்துறன்னு அர்த்தங்க. யூ ஆர் ஹர்ட்டிங். அப்ப எப்படி அவர் உன்னை உபயோகப்படுத்துவார் நீ எதிர்பார்க்கற? நான் கேட்கிறேன், ஏன் உன்னுடைய ஊழியத்துல ஆத்துமாக்கள் மனம் திரும்ப முடியல, ஏன் ரட்சிக்கப்பட முடியல, ஏன் பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாக செயல்பட முடியல? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அற்று போச்சா? இல்லைங்க. இன்னொரு பெரிய ஆபத்தை தான் சொன்னேன், பரிசுத்த ஆவியின் கரத்துல அவருடைய கருவியாக நம்ம உபயோகப்படுத்தப்படாமல் போனால், அதனாலதான் வேதம் சொல்லுது அதே 27, பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்க. ஏன்னா அவன் விழிப்பாக இருக்கிறான். He will snatch you. உன்னை பறித்து கொண்டு போய் விடுவான். அவன் உன்னை பறித்து கொண்டு போய்விட்டா அவனை மீட்கிறதுங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. பேக்ஸ்லைடிங் வந்து சாதாரணமானது இல்லைங்க. நமக்கே தெரியும், ஆவியில குளிர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக நாம போகும் பொழுது எந்த அளவுக்கு நாம திரும்பமாக நம்முடைய ஆவியில அனல் பெறுவதற்கு போராட வேண்டியதா இருக்கிறது தெரியும் நமக்கு, எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. அந்த ஆவிக்குரிய அனலை காத்துக் கொள்ள முடியாத என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட வேண்டியது அவசியம் இருக்கு. அவை பேக் ஸ்லைடிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு காரியங்க. ஒரு பேக் ஸ்லைடிங் பர்சன் மற்றவர்களை பேக் ஸ்லைட் பண்ணிடுவாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. அதனால வேதம் தெளிவாச்சு, அவ்விதமான மக்களோடு தொடர்பு கொள்வதும் ஆபத்து. நான் ஓப்பனாக பேசுறேன். சபையில பவுல் தான் சொன்னார், அவிதமான மக்களோட சாப்பிடாத கூட வேதம் சொல்லுது. அவிதமான மக்களோட தொடர்பு இல்லைன்னு வேதம் சொல்றது நமக்கு தெரியும். ஏன்னா பிசாசின் கையில அவன் இருப்பானா, உன்னை அவன் இழுக்கிறது ரொம்ப சுலபம். அகத வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாத நவர் தீவிரம். என்னுடைய வாழ்க்கையில அவனுக்கு நான் இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? Brothers, it's a Solomon. ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில லைஃப் அண்ட் டெத். இந்த வேதத்தை நான் நம்புறேன், நரக மோட்சத்தை நான் நம்புறேன், நித்தியத்தை நான் நம்புறேன். இந்த உலகத்தில் பல மதம் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருந்த வேத புத்தகத்தை நான் கவர் டு கவர் நான் நம்புறேன். அதை நம்புறதுக்காக நான் விசுவாசத்தில் போராடுறேன். ஒரு ஆத்துமாவை நான் பார்த்தா அந்த ஆத்துமா நித்தியத்துக்கு போக முடியாத நிலையை குறித்து நான் நம்புறேன். ஏன்? இந்த வேதம் சொல்லுது, இந்த வேதம் தேவனுடைய வார்த்தையை நான் நம்புறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாடு அதுதான். அதை நான் நம்பாம விட்டானா, அதை நான் சார்ந்து கொள்ளாமல் போனால், ஐயோ நான் எதை பிடித்துக் கொள்ளுவேன், எதை எனக்கு நங்குறோம்? நித்தியம் என்பது ஒரு ஆத்துமா நித்தியமாக நரக ஆக்கினைக்குள்ளாக போகும் என்பது நித்தியம். பவுல் எல்லாம் விதமாக தன்னுடைய ஊழியத்துல விதமாக செய்தார் என்று சொன்னா, அவருடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தின் அந்த போராட்டத்தை போராடும்படியான காரியம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்ல. ஆகவேதான் சாத்தான் விழிப்புள்ளவனாக இருக்கிறாருமே, அவருடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. ஆகவேதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, நீ மீட்கப்படும்படியான ஒரே ஒரு நம்பிக்கை, உனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அச்சாரம் பரிசுத்த ஆவியானவர். நீயே மீட்கப்பட வேண்டுமானால் அந்த ஆவியானவர்ங்கிற அச்சாரம் இல்லைன்னா நீயே மீட்கப்பட முடியாது. அவிதமாக உடைய நித்தியத்தையே நிர்ணயிக்கப்படும்படியான பரிசுத்த ஆவியானவருங்கிற அச்சாரத்தை நீ அங்கு காயப்படுத்தி கொண்டிருப்பாயானால், நீ அவரை அவிதமாக அங்கு வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்டிருப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில நீயே மீட்கப்படுவதனுடைய நிச்சயத்தை நீ உன் கரங்களினாலே அழித்துக் கொண்டிருக்கிறாய். தேவ வசனங்க இது. நம்ம எதுக்கு நடுங்கலனால் இந்த வசனத்துக்கு நடுங்க வேண்டியதா இருக்கு. ஆகவேதான் இந்த இடத்துல சொல்றார், ஈவில் கம்யூனிகேஷன், இன்னொரு சாரோட பேசினா கூட அது ஆபத்து. ஒரு நபர் இடத்துல பேசின பொழுது அது குறை இது குறை அப்படின் பொழுது ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்டேன், இந்த ஐக்கியத்துக்காக எந்த அளவுக்கு பாரத்தோட நீ ஜபம் பண்றேன்னு சொல்லு எனக்கு, அடுத்ததை பத்தி பேசு. இந்த ஐக்கியத்துக்காக நீ எந்த அளவுக்கு பாரத்தோடு நீ கொண்டிருக்கிற பாரத்தை கொண்டு நீ சொல்ற இத. Evil speaking, grieving the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத. பிரதர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில இஸ் அ மிஷன், இட்டர்னல் மிஷன். இது நம்முடைய வாழ்க்கையில பணி என்பது மரணமா வாழ்வாங்கிறது காரியம். ஆகவேதான் பவுல் சொன்னார், இந்த பரிசுத்த ஆவியை நீ துக்க. ஆகவேதான் ஒன்று அப்போஸ்தலர் மற்றவர்களும் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் காணப்பட்ட கருவிகளாக இருந்தார்கள். அவர்களை கொண்டு ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியானவர் ரட்சித்தார். நம்ம அந்த அப்போஸ்தலர்ல பார்த்துற என்ன ஒரு ரிப்பென்டன்ஸ், எவ்விதமான மனம் திரும்புதல், எவ்வளவு சத்தியத்தை தெளிவாய் போதித்த. ஆகவேதான் சகல விதமான ஆல் கசப்பும் ஒன்னே ஒன்று தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லைனாலும் கசப்பு மட்டும் இருந்துட்டு ஆபத்து. நீ ஒரு கசந்த மாறாவா மாறிடுவ, தண்ணி குடிக்கக்கூடாத ஒரு குளம் குட்டையா நீ போயிருவ. யூ ஆர் பிட்டர் டு டேஸ்ட். கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஆகவேதான் ஒரு தேவனுடைய மனுஷன் பலவீனம் தான், ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்த நாள் என்னுடைய இருதய கசப்பையோ கோபமான உணர்வையோ நான் கொண்டு போனா, சூரியன் அஸ்தமிக்கும்னால தனியாம நான் அடுத்தா கொண்டு போனா, மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இல்லையா, என்னுடைய ஆத்மா பாதிக்கப்படும், என்னுடைய ஆத்மா பாதிக்கப்படும். ஒருவருக்கொருவர் தயவாயும் பி கைண்ட், மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா, நீங்களும் நானும் எத்தனை பாவத்தை செஞ்சிருக்கோம், எத்தனை பாவம், எத்தனை எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள். இப்போ நம்ம இந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சா ஐயோ, கிறிஸ்து தொடர்ந்து மன்னித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுங்களா. God is still forgiving. நம்முடைய பாவங்களை, அந்த கடந்த கால பாவம், இந்த கால இன்றைக்கு பாவம், நாளைய பாவத்தையும் மன்னித்திருக்கார். அப்படின்னா என்னன்னா, He is continuously forgiving me. தொடர்ந்து அவர் என்னை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அதுதாங்க கிறிஸ்து மன்னித்தது போல, தொடர்ந்து மன்னித்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், தொடர்ந்து மன்னிக்கொண்டிருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரெண்டு பேதான் கிருபை இரக்கம், மர்சி கிரேஸ். கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிற காரியம். இரக்கம்னு சொன்னா என்னுடைய பாவத்துக்கு தக்கதாக நான் தண்டிக்கப்படாத இருக்கிறேன். பிரதர்ஸ், நீங்களும் நானும் நம்முடைய பாவத்துக்கு தண்டிக்கல. நான் ஒன்றே ஒன்றுதான் நான் முடிக்கிறனால கேட்குறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியின் கரத்தில் இருக்கிற பாத்திரமாக இருக்க விரும்புகிறீங்களா? அப்படின்னா இந்த காரியங்களெல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டும். சகலவிதமான கசப்பு, ஈவில் ஸ்பீக்கிங், பொல்லாத பேசுது, கெட்ட வார்த்தைனா ஈவில் கம்யூனிகேஷன், பக்தி விருத்திக்கு எதுவானா, பக்தி விருத்திக்கு இல்லாததை பேசுறதே பாவங்க, பக்தி விருத்திக்கு இல்லாததை பேசுறதே பாவங்க. சகல கசப்பும் மூர்க்கமும் கோபமும் கூக்குரலும் நீங்களன்னா பரிசுத்த ஆவியின் கரத்துல நாம இருக்க முடியாதுங்க. இந்த வாழ்க்கை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது அவசியம். ஜபம் பண்ணுங்க. கிருபை நல்லாண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை சிந்திக்க உதவி செய்தற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை கருவிகளாக உபயோகப்படுத்தப்படவில்லை என்றால் எங்களுடைய ஊழியம் முற்றிலும் முற்றிலும் வீண், அது வீண். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் மிக அழகாக நேர்த்தியாக பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தலாம், ஆனால் பலிவு இடத்துங்கிற பிரசங்க இடத்திலேயே உமக்கு நாங்கள் உமோடு ஒப்புரவாகாத நிலையில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு நாங்கள் பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது எங்களை ஆக்கினைக்குரிய நபர்களாக நிறுத்திக் கொள்கிறோம், எங்களை ஆக்கினைக்குரிய நபர்களாக நிறுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய சபை மக்கள் எங்களை குறித்து அறிந்திருக்கிறார்களோ அறியவில்லையோ, ஆனால் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இவ்விதமாக உம்முடைய பலிபீடத்தை தீட்டுப்படுத்துகிற பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் துணிகரமாக உம்முடைய வார்த்தையை கையாளக்கூடிய விதமான நிலைக்குள்ளாக கடந்து போகிற காரியத்தை எங்களுக்கு நீர் மன்னியும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கிருபையாய் மன்னியும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இவ்வளவாக வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே, ஆனா எங்களுடைய ஊழியங்களில பரிசுத்த ஆவியானவர் எங்களை கருவியாக எங்கள் மூலமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நாங்கள் வாழாததுனால எங்களுடைய சபைகளில உண்மையான பலனை பார்க்க முடியவில்லை, எங்களுடைய ஊழியங்களில பரிசுத்த ஆவியானுடைய செயலை நாங்கள் பார்க்க முடியவில்லை, எங்களுடைய ஊழியங்களில மனம் திரும்பும் முடியான காரியத்தை பார்க்க முடியவில்லை. என்னன்னா ஆவியானவர் செயல்படாமல் ஆண்டவரே அந்த இடத்துல உண்மையான நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உடைய வாழ்க்கை ஒரு தோல்வியாகவே காணப்படுகிறது ஆண்டவரே. ஒருவேளை ஒரு சில ஆட்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம், ஆனால் அவங்களும் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறதாங்க. அநேக வேளைகளில் எங்களுடைய சபைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சகோதரனோ இந்த சகோதரியோ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பார்களா என்பதை குறித்து நாங்கள் வெகுவாய் சந்தேகிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில தான் இன்றைக்கு எங்களுடைய சபைகள் காணப்படும் என்பதை குறித்து வருத்தத்தோட வேதனையோட நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இது உண்மையான நிலை என்பதை குறித்து நாங்கள் அங்கீகரித்துக் கொள்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தரலாம். எங்களை கிருபையாக இந்த காரங்களை மன்னியும். நான் ஒரு கசந்த மாறாவாக இருக்க விரும்பல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில கசந்த ஒரு மாறாவாக நான் இருந்து இந்த தண்ணீரை குடிக்கிறவர்கள் எவ்விதமாக ஆண்டவரே அதை பருக முடியும்? என்னை விசுவாசிக்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆனா நானோ கசந்த மாறாவாக இருக்கிறேன். நானோ கசந்த மாறாவாக இருக்கிறேன். சகலவிதமான கசப்பும் மூர்க்கமும் கோபமும் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல எங்களை தொடர்ந்து நீர் மன்னித்துக் கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் மன்னித்துக் கொண்டிருக்கிறீர். ஆனா அதை நாங்க உணரல ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எவ்வளோ பணத்தை மன்னித்த அந்த வேலைக்காரன் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியவன் போய் கழுத்தை நெரித்த வண்ணமாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களை ஆண்டவரே, கோடிக்கணக்கான பாவங்களை மன்னித்து இருக்கும் பொழுது இன்னொரு சகோதரனுடைய வாழ்க்கையில் அங்கு ஆண்டவரே பாவத்தை குரக்களை பிடிப்பதைப் போல பிடித்து கவும்படியாக நாங்கள் ஆண்டவரே போய்விட்ட ஒரு அவல நிலையை மன்னியும். தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கிற காரியம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுகிறார், அவரை துக்கப்படுகிறார். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாம் இந்த காலங்களில் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே. எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கட்ட வேண்டியவர் நீர். ஆனால் நீரே எங்களை குறித்தே நீர் வேதனைப்படுவீரானால் சபையில் உம்முடைய செயலுக்கு வழி எங்கே ஆண்டவரே? கிருபையாய் மன்னியும். இந்த காலங்களில் தயவா மன்னித்து எங்களுக்கு இறக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.